السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نقصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا ونبينا وقرة أعيننا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. ظاهر عرب فارسالين கௌரவ அதிபரவர்களே, புத்தளம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜம் நவவி அவர்களே, இந்த பாடசாலையின் அன்புக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகளே, இன்று பாடசாலையில் அனுமதி பெறுகின்ற இந்நிகழ்வின் கதாநாயகர்களான என் அன்புக்குரிய சின்னஞ்சிறார்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய உலமா பெருந்தகைகளே, டிஸ்டிங்விஷ்ட் இன்வைட்டீஸ் ஃப்ரம் தி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த நல்ல நேரத்திலே ஒரு பெற்றாராக வந்திருக்கிற என்னை ஒரு அதிதியாக மதித்து அழைத்து நான்கு விடயங்களை பேசிக் கொள்ளும்படி அல்லது பகிர்ந்து கொள்ளும்படி என்னை அதிபர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில விஷயங்களை பேசிக்கொண்டு குறித்துக் கொள்வதற்கு விளைகின்றேன். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாடசாலையின் முதல் நாள் என்பது நம் எல்லோருக்கும் அனுபவமான ஒன்று. எல்லோரும் அந்த முதல் நாளை சந்தித்திருக்கிறோம். பசுமையான நிகழ்வும், ஆனால் வயதில் இருக்கிற நம்மளுக்கெல்லாம் இப்படியான முதல் நாட்கள் இருந்தது கிடையாது. நம்மை பாடசாலையிலே பெற்றோர் கொண்டு வந்து சேர்த்து விட்டு செல்வார்கள். இப்படியான ஒரு நிகழ்ச்சி வரவேற்பு என்பதெல்லாம் அன்று இருக்கவில்லை, ஆனால் மனம் திறந்து வரவேற்றார்கள். இப்படியான நிகழ்ச்சிகளோடு வரவேற்கவில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன் 1976 ஆண்டு நாமும் இந்த பாடசாலையிலே முதல் நாள் கண்டோம். அது முதலாம் வகுப்பு நமக்கு 77 அந்த கட்டிடம் இரண்டாம் வகுப்பாக இருந்தது, 78 அந்த கட்டிடம் மூன்றாம் வகுப்பாக இருந்தது, 79 இங்கு இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் நான்காம் வகுப்பாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன மாற்றம் நமது வகுப்புக்கு இருந்தது. எமக்கு வகுப்பாசிரியராக இருந்தவர் இந்த பாடசாலையின் அதிபராக இருந்தார், மருகம் ஜமாதீன் ஆசிரியர் அவர்கள். 4ஆம் தரம் சீர் இருந்த நமக்கு அந்த கட்டிடத்தில் வந்து வகுப்பை பொறுப்பாக இருந்து நடத்துவதும், இந்த காரியாலயத்தில் அமர்ந்து அவருக்கு நிர்வாகம் செய்வதும் இடையிடையே ஒரு சண்டையை ஏற்படுத்திக் கொண்டிருந்ததனால் அவர் சிறிது 2 மாதங்கள் கடந்ததற்கு பிறகு இந்த இடத்தை நமக்கு வகுப்பாக ஆக்கிக்கு தந்தார். 4ஆம் வகுப்பு 4ஆம் தரம் சீமா திறம் இந்த இடத்தில் இருந்தது. அப்பொழுது இந்த மேடை இருக்கவில்லை, இது எல்லாம் வகுப்பறைகளாக இருந்தன. ஆனால் பாடசாலை இந்த கட்டிடம் மேடையாக இருந்தது. ஏனென்றால் 3 படிகள் ஏறித்தான் இந்த கட்டிடத்துக்குள் நாம் நுழைய வேண்டும். இப்பொழுது நிலமும் உயர்ந்து விட்டது, வரமும் உயர்ந்து விட்டது, வரமும் உயர்ந்து விட்டது, தரமும் உயர்ந்திருக்கிறது. சந்தோஷம். இந்த காரியாலயம் அவருடைய காரியாலயம், நாமும் சில வேலைகள் அவருடைய அறிவர் வேலையிலும் பங்கெடுத்துக் கொண்ட அனுபவங்கள் உண்டு. அவர்தான் வெல்ல அடிக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்துக்கும். அவருக்கு முடியும் என்றால் அழைப்பார், கதிரையில் அமர்ந்து கொண்டு அழியுங்கள் என்பார், நாமும் அழித்த சந்தர்ப்பங்கள் இருந்தன. இப்படியான சுகமான பசுமையான நினைவுகள். அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாடசாலையின் முதல் நாள் என்பது இப்படியான நல்ல நிகழ்ச்சிகளோடு ஆரம்பிப்பதெல்லாம் அண்மை காலத்தில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள், வரவேற்க வேண்டிய மாற்றங்கள். நெல்சன் மண்டேலா அவர்கள், சவுத் ஆப்பிரிக்காவின் மறைந்த ஜனாதிபதி அவர்கள், தன்னுடைய லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற ஒரு நீண்ட சுயசரிதை நூலிலே ஆரம்ப பகுதிகளில் ஆரம்ப விடயங்கள் பற்றி எழுதுகிற போது பாடசாலையில் தனக்கு முதல் நாள் எப்படி இருந்தது என்பதை சொல்வதற்கும் இரண்டு பத்துகள் ஒதுக்கியிருக்கிறார். அதிலே அவர் முதல் நாள் பாடசாலைக்கு அனுமதிக்கிற போது அனுமதிக்கப்படுகிற போது தன்னிடத்தில் உருப்படியான ஆடைகள் இருக்கவில்லை. தன் தந்தை தான் அணிகிற காட்டத்தையை கௌசத்தை இவருடைய அளவுக்கு இரண்டாக வெட்டி அணிய வைத்தால் அணிந்து கொண்டேன், என் உயரத்துக்கு இருந்தது, அடுத்த பிரச்சனை வந்தது, அவருடைய இருப்பின் அளவு வேறு, என் இருப்பின் அளவு வேறு, எனக்கு ஒரு நூலை எடுத்து காட்டத்தையை கட்டிவிட்டார். அன்று அந்த காட்டத்தையோடு தான் முதல் நாள் பாடசாலைக்கு போனேன். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், ஐ நெவர் வோர் எ டிரஸ், ஐ வாஸ் ப்ரௌடர் தென் இன் தென் இட். அன்று அணிந்த அந்த ட்ரௌசர்ஸை விட வாழ்க்கையில் அதை விட பெருமையான ஒரு ஆடையை நான் அணிந்தது இல்லை. அன்று அந்த ஆடை எனக்கு மிக பெருமையான ஒன்றாகவும் பெருமைக்குரிய ஒன்றாகவும் இருந்தது போல் வாழ்க்கையில் இருக்கவில்லை. இதுவெல்லாம் பெரியவர்கள் படித்தவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே முதல் நாள் அனுபவங்களை சொல்லுகிற செய்திகள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்த இடத்திலே இரண்டு தந்தைகள் இருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை, இரண்டு தந்தைகள் இருக்கிறீர்கள். தப்பா யாரும் புரிஞ்சு கொள்ளி விளக்கப்படுத்துகிறேன். ஒரு பிள்ளை, இரண்டு தந்தைகள் என்று சொன்னால் தப்பாக புரிகிறீர்கள், விளக்கப்படுத்தி முடிக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை தான் இருக்க முடியும், ஆனால் இரண்டு தந்தைகள் இருக்கிறோம். ஒன்று பெற்றெடுத்த தந்தை, மற்றவர்கள் கற்றுக் கொடுத்த தந்தை. இன்று இவர்கள் கல்வியாலே ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளிக்கூடத்திலே கொடுத்து இருக்கிற ஆசிரியர்கள் அவர்களுடைய எதிர்கால கல்வி தந்தைகளாக மாறுகிறார்கள். பெரிய மனிதர், பெருமறிஞர் அப்துல் ரவூப் அல் முனாவி ரஹிமஹுல்லா தன்னுடைய அருமையான அற்புதமான நூல் ஒன்று சைபுல் கதீரிலே அபுல் இசாஜா செப்பினார்கள், கற்றுக் கொடுத்த தந்தை பெற்றெடுத்த தந்தையை விட உரிமையால் மகத்தானவர் என்பது அவருடைய கருத்தாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு தந்தைகள் இருப்பார்கள். ஒருவர் அபுல் இசாஜா, கற்றுக் கொடுத்த தந்தை, தவித்த வீட்டர். இன்னும் ஒருவர் அபுல் விராஜா, பெற்றெடுத்த தந்தை, பயாலஜிக்கல் ஃபாதர். இந்த ரெண்டு தந்தைகளிலும் மிகவும் உரிமை கூடியவர் தன் ஆசிரியர் தந்தை என்று சொல்லி வைத்தார். அலெக்சாண்டர் என்று நாம் படிக்கக்கூடிய இஸ்கந்தர் துல்கர்னைன் சூரத்துல் காஃபின் இறுதி பகுதியிலே சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் மனிதர் அலைஹி ஸலாம். அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சிக்கலான கேள்வி, மிக சிக்கலான கேள்வி. கேள்விகளின் சிக்கலானவை பதில்களும் சிக்கலானவையாக அமைவது உண்டு. அவரிடத்திலே கேட்கப்பட்டது, உமது தந்தை உம்மிடத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரியவரா, அல்லது உங்களுடைய ஆசான் உமக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவரா? அவர் அந்த சிக்கலான கேள்விக்கு என்றால், தந்தையை கவனிப்பதா, அவரை உயர்த்தி பிடிப்பதா, அல்லது தனக்கு கற்றுக் கொடுத்த தந்தை ஆசானை உயர்த்தி பிடிப்பதா? அவர் சொன்னால், என்னுடைய தந்தை என்னை பெற்றெடுத்த தந்தை அறிந்து போகிற இந்த உலக வாழ்க்கை என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தால், என்னை கல்வி கொடுத்த தந்தை நீண்ட அல்லது அழிவே இல்லாத நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு எனக்கு காரணமாக இருக்கிறார். எனவே நான் என் தந்தையை காட்டிலும் அதிகம் கௌரவப்படுத்துவதற்கு என் ஆசிரியர் உரியவர் என்று சொல்லி வைத்தார். அன்புக்கினிய சகோதரர்களே, பெற்றவர்களே, ஆசிரியர்களே, இப்படியான இரண்டு ஆசிரியர்களுக்கிடையிலே நாம் நமது பிள்ளைகளோடு இன்று சந்தித்திருக்கிறோம். இவர்களுடைய இந்த நாட்கள், இவர்களுடைய நாட்கள் இந்த நாளை விடவும் சிறப்பான, மணக்கக்கூடிய, ஜொலிக்கக்கூடிய நாட்களாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தந்தை, தாய் ஒரு ஆசாரியிடம் கொண்டு போய் ஒப்படைப்பது என்பது இன்றைக்கு உள்ள வளமை அல்ல, ஆதிகாலத்திலிருந்து உள்ளது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை, காசாவில் சிறந்த அவர்களை, அவர்களின் தாயார் மக்காவுக்கு அழைத்து வந்து அங்கே இருந்த ஆசிரியர் சந்ததிகளிடம் ஆரம்ப கல்விக்காக ஒப்படைத்த வரலாறு நமக்கு தூரமான ஒன்றல்ல. இப்படி ஏராளமான அறிஞர்கள் அவர்களுடைய ஆரம்ப கல்விக்கு முதல் நாளிலே ஆசிரியர்கள் ஒப்படைக்கப்பட்டது நமக்கு தெரிந்த வரலாறு. ஆகவே இது ஒன்றும் இஸ்லாமிய பாரம்பரியத்திலோ அல்லது ஏற்கனவே சொன்ன பொது பாரம்பரியத்திலோ ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஆனால் தோற்றங்களில் வடிவங்களில் செயல்களில் வரவேற்புகள் மாற்றங்கள் இருக்கலாம். ஒப்படைப்பு என்பது பாரம்பரியமாக இருந்த ஒன்று. அன்புக்கினிய கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்கள் ஊடாக நமது பிள்ளைகளை உங்களிடத்திலே உத்தியோகபூர்வமாகவும் பக்தி சிரத்தையோடும் இந்த நாளிகையில் இந்த நல்ல நேரத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய பேரெதுவோ அந்த பேருக்குரிய பிள்ளைகளாக ஆக்கி தந்தால் அதுவே போதுமாக இருக்கும். இந்த கொலைக்கு ரிசல்ட்டை நீங்கள் உருவாக்கி தருவதை காட்டிலும் உங்களுடைய பெயரின் அர்த்தத்திற்குரிய பிள்ளைகளாக நீங்கள் ஆக்கி தருவீர்கள் என்றால் அதுவே நமக்கு போதுமாக இருக்கும். உங்களுடைய பெயர் சிறுமி, ஹில்ம் என்ற பதத்தில் சேர்ந்தையா, ஹில்ம் என்பதற்கு அர்த்தம் எவ்வளவு நீங்கள் விளங்கியிருக்கிறீர்களோ அதை விடவும் நான் கூட விளங்கியிருக்கிறேன். அரபு மொழி பரிச்சயம் உள்ளவன் என்பதனால் இன்று சொல்லித் தருகிறேன் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமாக. ஹில்ம் என்றால் குச்சியும், ஹில்ம் என்பது சுய கட்டுப்பாடு, ஹில்ம் என்பது நிதானம், ஹில்ம் என்பது பொறுமை, ஹில்ம் என்பது மன்னிப்பு. இன்னும் பரந்திருந்த அர்த்தங்கள் தாங்கிய ஒரு படம் ஹில்ம். நான் இன்னும் வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க முடியாமல் கட்டப்படுகிற ஒரு படம் ஹில்மும் இருக்கிறது. அந்த படங்கள் பிற மொழிகளுக்கு மாற்றம் ஒத்த வார்த்தையில் செய்ய முடியாது கஷ்டப்படுகிற பதங்கள் இடத்தில் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று ஹில்ம். அந்த ஹில்முக்கு பல அர்த்தங்கள் இருப்பதனால் அவை எல்லாவற்றையும் சேர்க்க அரபிகள் மொத்தமாக பாதித்ததனால் அதனை ஒரு தமிழ் வார்த்தையில் அல்லது வேறு ஆங்கில வார்த்தையில் மொத்தமாக ஒளிபரப்ப முடியாது இருக்கிறது. ஆகவே புத்தியும், நிதானமும், பொறுமையும், சுய கட்டுப்பாடும், செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடும், மன்னிக்கிற தயாரமும், இன்னும் இதர விஷயங்களும் உள்ளடங்கிய பிள்ளைகளை உருவாக்கி தருவீர்கள் என்றால் அதுவே இன்றும் இனி என்றும் தேவையாக இருக்கும். அப்படியானவர்களைத்தான் சமூகம் தத்தெடுத்துக் கொள்ளும், அப்படியானவர்களைத்தான் சமூகம் தெரியும், சமூகம் அவர்களைத்தான் வரவேற்க தயாராக இருக்கிறது. அவருடைய பேருக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய பதவிகளும் பட்டங்களும் சமூகத்திற்கு முக்கியமானவை என்பதை காட்டிலும் அவர்களுடைய பண்புகளும் குணங்களும் நடத்தைகளும் மிக முக்கியமானவையாக தேவைப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உருவாக்கி தருகிறவர்கள் உங்கள் பேருக்குரியவர்களாக இருக்கட்டும் என்ற நற்செய்தி இடத்திலே சொல்லிக்கொண்டு சமூகத்திலே நல்ல பிரஜைகளை உருவாக்கக்கூடிய இந்த நன்னாளை நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுத்தானா எம் அனைவருக்கும் இந்த முயற்சியிலே வெற்றியை தருவானாக என்று சொல்லி இறுதியாக ஒரு நபிமொழியை ஞாபகம் ஊட்டி விடைபெறுகிறேன். மனிதர்கள் வெள்ளி தங்கம் சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள், மனிதர்கள் வெள்ளி தங்கம் சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள். சுரங்கம் என்பது உங்களுக்கு தெரிந்தது, ஆனால் தங்கம் வெள்ளி சுரங்கங்களை நீங்கள் தந்திருக்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது. நான் அதற்குள் உள்ளே போயிருக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தடவை இந்த தங்கம் சுரங்கம் எப்படி இருக்கிறது என்பதையும் அது உற்பத்தி எப்படி நடைபெறுகிறது என்பதையும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அதற்காக ஒழுக்கி சில மனுஷியாளர்கள் அந்த சுரங்கத்திற்குள் போய் அது எப்படி உள்ளே செல்கிறார்கள், எப்படி கல்வெட்டுகள் நடைபெறுகின்றன, எப்படி கற்பாறைகள் உடைக்கப்படுகின்றன, எப்படி அதிலிருந்து பெரும் கற்கள் கற்கள் பவுண்டேஷனுக்குரிய கற்கள் போன்ற பெரும் கற்கள் வீர்பெருவில் ஏற்றப்பட்டு பிறகு பெரும் சாப்பில் துக்கப்பட்டு பல அடி நூற்றுக்கணக்கான அடிகள் உள்ளே செல்ல வேண்டும். சாப்பிலிருந்து வெளியே வரும் வந்த பெரும் பெரும் கற்கள் ஒரு 15-20 கற்கள் ஒரு வீர்பெருவிலே பெரும் வீர்பெருவம் எமக்குரிய நாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வீர்பெருவாள் பெரும் வீர்பெருவிலே வந்து அது வெளியே வருகிறது. ஒரு பெரும் தோட்டத்தில் நடக்கிறது 15-20 பவுண்டேஷன் கல் அத்திவார கல் போன்றவற்றில் இருந்து இறுதியாக அந்த தோட்டத்திற்கு பிறகு இம்மையாளம் தந்து கிடைக்கும். நாம் நினைக்கிறோமே தங்கம் என்பது அது பெரும் முயற்சி, ராட்சத இயந்திரங்கள் உயிரை பணியம் வைத்து நாம் கேள்விப்படுவோமே. தங்க சுரங்கத்துக்குள் பல பேர் அப்படியே உடங்கி போனார்கள். ஏனென்றால் சுரங்கம் விரிந்து விழுந்தது. உயிரை பணியம் வைத்து பல பேர் இராட்சத இயந்திரங்களோடு பூமியின் பல அடிகளுக்குள் இருந்து முயற்சி செய்து ஒரு 15-20 பெரும் சர்க்கரை வெளியே கொண்டு வந்து அதை ஒரு பெரிய ப்ரோசஸிங் லாங் ப்ரோசஸிங் அந்த எல்லாம் கடைசியாக தங்கத்திற்கு ஒரு கதை சொல்வார் கவியர் கவி பேரரசு வைரமுத்து தங்கம் எப்படி வந்தது என்று அந்த கவி பேரரசு சொல்லக்கூடிய தங்கத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வரக்கூடிய அந்த சட்டம் இருக்கிறதே தங்கத்தின் லாங் ப்ரோசஸ் வருவதற்கு அவர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகள் தெரிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வரும். அந்த தங்கத்தை பற்றி படிக்கிற போது இன்னும் கொஞ்சம் போன்று வந்து சேர்வது இருக்கிறது. ஒரு 15-20 கட்டிடத்திற்கு தேவையான பெரும் பாராட்டுகள் இல்லை பவுண்டேஷனுக்கு தேவையான பெரும் பாராட்டுகள் எடுத்து வந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதுதான் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்பதை அந்த சுரங்கத்திற்குள்ளிருந்து அந்த ஹதீஸை நினைத்து பார்த்தேன். மனிதர்கள் வெள்ளி தங்கம் சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள், எல்லா மனிதர்களும் அப்படித்தான். இன்று ஒப்படைக்கப்படுகிற பிள்ளைகளும் ஒவ்வொரு தங்கம் வெள்ளி சுரங்கங்கள். அவர்களுக்குள் நீங்கள் புகுங்கள், அவர்களுக்குள்ளே ஆசிரியர்களை நீங்கள் தயவு செய்து புகுந்து போங்கள். அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதனை கொண்டு வாருங்கள் என்கிறோம். உங்களுக்குள்ளே உங்களை அவர்களிடத்திலிருந்து வெளிக்கொணர முடியாது, அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அவற்றை வெளிக்கொணர் வாருங்கள். இதுதான் இந்த ஹதீஸை நான் நேரடியான விளக்கமாக சுரங்கத்துக்குள் நின்று நினைத்து நினைத்து படித்தேன் என்றும் சொல்லும் போது அந்த நேரடி அனுபவத்தையும் சொல்லுவதுண்டு. எனவே பிள்ளைகளிடம் படைப்பாற்றலையும் சொல்லு வாருங்கள். வெறும் படிப்பாற்றலை மட்டும் வெளிக்கொணர்வதை விடுத்து படிப்பாற்றலோடு படைப்பாற்றலையும் வெளிக்கொணருமாறு உங்களுக்கு மிகவும் வினயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுதை சந்தித்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெற்றோர் கூட்டத்தை வைத்து அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வேண்டி விரைவருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.